சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் ஈரான் தனது தாக்குதலை பிற்போடாது என்று ஜோ பைடன் கருத்தொன்றை கூறியிருக்கின்றார். இதற்கு நாங்கள் தயார். இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரி மீண்டும் அறிவிப்பு. இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய விருப்பமில்லை, ராணுவத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈரான் தகவல். காசா போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இஸ்ரேல். மனிதாபிமான பணியாளர்களுக்கு தொடர்ந்தும் ஆபத்தாக காணப்படுகின்ற காசா. மயிரலையில் உயிர் தப்பிய ஆஸ்திரேலிய மனிதாபிமான பணியாளர். இஸ்ரேலின் எண்ணெய் ஆலையை குறிவைத்து தாக்கிய ஈராக் குழு. இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல் ஆகிவிட்டது தற்போது இஸ்ரேலினுடைய நிலைமை. அதாவது, ஈராக்கில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் அதன் கூட்டாளியான அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்திய தீர்வேன் என்று ஈரான் கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படுகின்றது. இதனால் பீதியின் உச்சத்திற்கே சென்றுவிட்டது இஸ்ரேலின் தற்போதைய நிலை. ஹமாஸ் இஸ்ரேல் போர் தற்போது ஈரான் இஸ்ரேல் போராக மாறி வருகின்றது. இதன்படி இந்த மாத தொடக்கத்தில் உயர்மட்ட தளபதிகளை கொன்ற விமான தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்ற அச்சம் வளர்ந்து பெறுவதால் ஈரான் இஸ்ரேலை விரைவில் தாக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறுகின்றார். சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தை தாக்கியதை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் அதன் பின்னணியில் இருந்ததாக ஈரான் பரவலாக நம்புகின்றது. இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதல் உடனடியாக நடத்தப்படக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் சிபிஎஸ் செய்திக்கு கூறியிருக்கின்றார்கள். தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக இஸ்ரேல் கூறுவதாகவும் ஜோ பைடன் கூறுகின்றார். இருப்பினும் இஸ்ரேல் மீது தாக்க வேண்டாம் என்று ஜோ பைடன் ஈரானிடமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு எம்மை அர்ப்பணிப்போம், நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம், இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் உதவுவோம், ஈரான் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் ஜோ பைடன் கூறுகின்றார். காசாவில் இஸ்ரேலை எதிர்த்து போராடுகின்ற பலஸ்தீனிய குழுவான ஹமாஸையும் பிராந்தியம் முழுவதும் உள்ள பல்வேறு பினாமி குழுக்களையும், அதாவது ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் போன்ற போராளி குழுக்களையும் ஈரான் ஆதரிக்கின்றது. இந்த போராளி குழுக்களும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது வழக்கமாக இருக்கின்றது. இதற்கிடையில் ஹமாஸின் மூத்த தலைவரான இஸ்மாயில் ஹனியவின் மகன்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸிற்கும் ஈரான் நிதியுதவி செய்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. இதுவரையில் 220 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துள்ளதாகவும், இதனாலேயே இதுவரையில் ஹமாஸினால் இஸ்ரேலுடனான போரில் நிலைத்திருக்க முடிகின்றது என்றும் அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. இஸ்ரேலின் காசா யுத்தத்திற்கு அமெரிக்கா தனது கண்டனங்களை தெரிவித்து வந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிக்க முடியாத நண்பர்களாகவும் காணப்படுகின்ற நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் முழு ராணுவ பலத்தையும் உலக நாடுகள் பார்க்க நேரிடும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதன்படி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக கூறி வந்த நிலையில் தற்போது 3rd உலக மகா யுத்தத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடப்படுவதாக கூறப்படுகின்றது. இதன்படி அடுத்த உலக மகா யுத்தம் என்பது தற்போது ஈரானின் கையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி ஈரான் தாக்குதல் இஸ்ரேல் மீது பயங்கரமாக இருக்குமா, போர் ஏற்படுமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள உலகமே மிகுந்த அச்சத்துடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய ராணுவத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரி ஈரான் பிராந்தியத்தில் வன்முறையை அதிகரித்தால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். ககாரி ஒரு அறிக்கையில் இதனை கூறியிருக்கின்றார். இனியும் நிலைமையை அதிகரிக்க தேர்ந்தெடுத்ததன் விளைவுகளை ஈரான் ஏற்கும் என்றும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. மேலும் ஈரானிய ஆக்கிரமிப்பிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் எங்கள் தயார்நிலையை அதிகரித்துள்ளோம், நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். மறுபுறம் சிரியாவில் உள்ள தனது தூதரகத்தை தாக்கியதற்காக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் துல்லியமாக அளவீடு செய்யப்பட்ட பதிலடியை தொடங்கும் என்றும், இது ஒரு முழுமையான பிராந்திய மோதலை தூண்டாது என்றும் மேற்கத்திய ஊடகங்கள் கூறுகின்றன. இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீது ஈரான் நேரடி தாக்குதலில் ஈடுபட்டாலும் அது அநேகமாக லெபனான் மற்றும் சிரியாவில் ஈரானிய சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் ஒரு இஸ்ரேலிய பதிலடியை தூண்டாத வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று மேற்கத்திய அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஈரானுக்கும் ஐரோப்பிய தலைநகரங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இது பற்றி மேற்கத்திய ராஜதந்திரிகள் முடிவு செய்ததாக அமெரிக்க பினான்சியல் டைம்ஸ் செய்தித்தாள் கூறுகின்றது. மேலும் ஈரான் தமது தாக்குதல்களில் கட்டுப்பாட்டை காட்டும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றது. ஈரான் நடத்தப்போகும் தாக்குதல் இராணுவ வசதிகளில் சில சேதங்களை ஏற்படுத்தும், ஆனால் இராணுவ வீரர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் ஒன்றல்ல என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் ஈரானுடன் பதட்டங்கள் வளர்ந்து வருவதால் அனைத்து முனைகளிலிருந்தும் சவால்களை எதிர்கொள்ள இஸ்ரேலிய ராணுவம் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அறிவித்திருக்கின்றார். அடுத்து காசா மீதான போரில் இஸ்ரேல் ராணுவம் ஏஐ எனப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக முன்னர் செய்திகள் வெளியாக இருந்தது. மீண்டும் இது தொடர்பான விடயங்கள் பரவலாக பேசப்படுகின்றது. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தைச் சேர்ந்த இரண்டு செய்தி நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்ட செய்தி விசாரணையில் இது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி இஸ்ரேல் உளவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 6 பேரிடம் பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி நிறுவனங்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. காசா போரில் இஸ்ரேல் ராணுவம் லெவண்டர் என்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றது. இது காசாவில் ஹமாஸ் என்று சந்தேகப்படுகின்ற நபர்களை அடையாளம் கண்டு அவர்களின் இருப்பிடத்தை இஸ்ரேல் ராணுவத்திற்கு தெரியப்படுத்துவதாகவும் இதன் மூலம் இஸ்ரேல் ராணுவத்தால் இலக்கை குறிவைத்து துல்லியமாக வான் தாக்குதலை நடத்த முடிவதாகவும் கூறப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை ஹமாஸ் இருப்பதற்கு சாத்தியமுள்ள 37,000 அதிகமான நபர்களை இலக்குகளாக லெவண்டர் கண்டறிந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஹமாசுடன் தொடர்புள்ளவர்கள், அடிக்கடி அலைபேசி மாற்றுகின்றவர்கள் இப்படியான பல்வேறு அளவீடுகள் வழியாகவே லெவண்டர் இதனை செய்வதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே ஹப்சோரா என்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக கூறப்பட்ட பின்னணியில் தற்போது இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஹப்சோரா ஹமாஸ் நடமாடும் சாத்தியமுள்ள இடங்களையும் கட்டடங்களையும் கண்டறியும், லெவண்டர் மனிதர்களை கண்டறியும் என்று கூறப்படுகின்றது. இது தவிர மூன்றாவதாக வைரஸ் டேடி என்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது லெவண்டரால் அடையாளம் காணப்பட்ட இலக்குகளை கண்காணித்து அவர்கள் வீடு திரும்பும் போது இஸ்ரேல் ராணுவத்துக்கு தகவல் தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் அந்த வீட்டின் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும். இப்படி ஹமாஸ் என்று கண்டறியப்பட்டவர்களின் வீடுகளை தாக்கப்படுகின்ற போது உடனிருக்கின்றவர்கள் சேர்ந்து உயிரிழக்க நேரிடுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் ராணுவம் முற்றாக மறுத்திருக்கின்றது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹமாஸ் என்று அடையாளம் காணும் செயற்கை நுண்ணறிவு அமைப்பை பயன்படுத்தவில்லை, லெவண்டர் செயற்கை நுண்ணறிவு அமைப்பல்ல, அது வெறும் ஒரு தரவுத்தளமாகும் என்றும் கூறுகின்றது. மறுபுறம் இஸ்ரேலுடன் நடப்பது இறுதி சுற்றுப்போர் அல்ல, எதிரிகளை விரைவில் முறியடிப்போம் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரியான ஹாலித் மெஷால் உறுதியளித்திருக்கின்றார். ஹமாஸின் மூத்த அதிகாரியான ஹாலித் மெஷால் கடந்த புதன்கிழமையன்று காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாக டோஹாவில் நடந்த நிகழ்வில் பேசிய போது ஹமாஸின் குழு விரைவில் எதிரிகளை உடைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். யுத்தம் 6வது மாதத்தை அடைந்துள்ள நிலையில் இது இறுதிச் சுற்று அல்ல, பலஸ்தீனத்தை விடுவிப்பதற்கான மற்றும் சியோனிச திட்டத்தை தோற்கடிக்கும் பாதையில் இது முக்கியமான சுற்று என்றும் கூறுகின்றார். மறுபுறம் காசாவில் மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் தன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மனிதாபிமான பணியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் தாக்குதலில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 7 மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்ட சில வாரங்களுக்குள் இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. யுனிசெஃப் பணியாளரும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் பத்திரிகையாளருமான டெஸ் இன்கிராம் காசாவில் உள்ள சோதனை சாவடி கருகில் தனது வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றன என்று கூறுகின்றார். நான் உண்மையில் அதிர்ஷ்டசாலியை உயிர் தப்பினர் என்றும் அவர் கூறுகின்றார். எரிபொருள் குடிநீர் விநியோகத்திற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைக்காக வாகன தொடரில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக கூறுகின்றார். காசாவின் சோதனை சாவடியில் வாகன தொடரணி நிறுத்தப்பட்ட வேளை துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. நாங்கள் அந்த பகுதியில் காத்திருந்த வேளையில் துப்பாக்கி பிரயோகம் ஆரம்பமானது. பொதுமக்கள் காணப்பட்ட சோதனை சாவடியிலிருந்தே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. அவர்கள் சிதறியோடினார்கள் என்றும் தெரிவித்தார். துப்பாக்கிச் சின்னங்கள் எனது காரை தாக்கின, நான் அமர்ந்திருந்த பகுதிகளின் கண்ணாடிகளையும் தாக்கின என்று கூறுகின்றார். இந்நிலையில் மனிதாபிமான பணியாளர்களாக பணியாற்றுவது எவ்வளவு கடினமானது என்பதை இந்த தாக்குதல் வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து ஈராக்கில் செயற்பட்டு வருகின்ற ஈராக் குழு இஸ்ரேலில் உள்ள துறைமுகத்தை 2 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதாக மற்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுமார் 3000 கிலோமீட்டரிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஆளில்லா விமானம் சரியாக இலக்கை தாக்கியதாக ஈராக் குழு கூறுகின்றது. இஸ்ரேலின் காசா ஆக்கிரமிப்பிற்கு எதிரான தங்களின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே ஹைபா எண்ணெய் துறைமுகத்தை குறிவைத்ததாக அந்த அமைப்பு கூறுகின்றது. முன்னதாக மற்றொரு அறிக்கையில் கடந்த 72 மணி நேரத்தில் 3 ஆக்கிரமிப்பு இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியதாகவும் கூறுகின்றது. மேலும் இஸ்ரேலில் உள்ள ஹாட்சரி விமான தளமும் ஹோலன் குன்றுகளில் உள்ள ஜார்டான் தளமும் எங்கள் ஆளில்லா விமானம் மூலம் வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறுகின்றது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை இந்த தளங்கள் மீதான தாக்குதல் தொடங்கும் என்றும் ஈராக் குழு மேலும் தெரிவித்திருக்கின்றது. இவை அண்மையில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.